அடிப்படை வேதாகம சத்தியங்கள். சகோதரர் சகரியாப்பனன் அவர்கள் வழங்கும் 10வது வேத பாடம், தேவனுடைய இரட்டிப்பான ஏற்பாடு. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have been looking at the principles
நாம் வேதத்தினுடைய ஆரம்ப சில அதிகாரங்களிலே போதிக்கப்பட்டதான சில தேவனுடைய கோட்பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது தேவன் மனிதனை கொண்டிருக்கக்கூடிய நோக்கம், தேவன் எப்படி மனிதன் தமக்கு பதிலளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் பார்க்கிறோம். நாம் பாவம் எப்படி ஆரம்பமானது என்பதை பார்த்தோம். எந்த அடிப்படையிலே தேவன் நம்மை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். அதாவது கிறிஸ்து சிலுவையிலே அடைந்த மரணத்தின் மூலமாய் நம்முடைய குற்றம் நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு அறிந்ததெல்லாம் இவ்வளவுதான், அவருடைய குற்றம் எடுக்க பெடுபட்டு போயிட்டு என்று அறிந்திருக்கிறார்கள். அதுவும் கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நிமித்தமாய் அவருடைய பாவம் குற்றம் நீக்கப்பட்டு விட்டது என்று எண்ணுகிறார். இந்த குற்றம் நீக்கப்படுவது என்பது ஒரு கோப்பையிலே கோப்பை சுத்திகரிப்பது போல ஆகும். உங்களுடைய மேஜை, சாப்பாட்டு மேஜையிலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதான ஒரு கோப்பையை வைக்கிறீர்கள். அது அலங்காரத்திற்காக நாம் வைக்கவில்லை. அதை நாம் ஏதோ ஒன்றினாலே நிரப்ப முடியாத அதை நாம் சுத்தப்படுத்துகிறோம், அதை நாம் குடிக்கிறோம். ஆகவே தேவன் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறார். அதை சுத்தமாக வைப்பதற்காக அல்ல, நம்முடைய இருதயமானது ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறது, ஒரு நிரப்பப்பட வேண்டிய ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறது, அல்லது பாய்ந்து ஓடக்கூடியதான ஒரு வாய்க்காலாக இருக்கிறது. அந்த வாய்க்கால் சுத்தமாக இருக்கும்போது தேவன் தம்முடைய ஜீவன் நதியை அந்த வாய்க்கால் மூலமாக மற்ற மக்களுக்கு பாய்ச்ச முடியும். ஆகவே அதற்காகத்தான் தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக ஏற்பாடை செய்திருக்கிறார். அந்த ஏற்பாடு என்பது நம்முடைய கடந்த காலத்தினுடைய குற்றத்தோடு இடைபடுவது மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலத்திற்கும் அது போதுமானதா இருக்கிறது. அவருடைய கிருபையானது கடந்த காலத்துக்குரிய நம்முடைய தேவைக்கும் போதுமானதா இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்திற்கும் நாம் மற்றவர்களை ஆசீர்விப்பதற்காக அந்த கிருபை போதுமானதா இருக்கிறது. எதிர்காலத்திலே நம்முடைய பிரச்சனை அடிப்படையாக இரட்டிப்பா இருக்கிறது. ஒன்று, நமக்கு குற்றம், அநேக ஆண்டுகளாக நாம் பாவத்திலே வாழ்ந்தது நிமித்தமாய் வந்த குற்றங்கள். அப்படியே தேவன் நம்முடைய கடந்த கால குற்றங்களை மன்னிப்பார் என்று சொன்னால் எனக்கு நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. நம்முடைய பெற்றோர் மூலமாக ஆதாம் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதான ஒரு சுபாவம், அது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. அதோடு கூட எப்படி நாம் இடைபடுவது? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய நற்செய்தி என்னவென்றால், அது பிரச்சனை ஒன்று மட்டும் அது இடைபடுகிறது, இரண்டாவது பிரச்சனை ஒன்றும் செய்வதில்லை என்று சொன்னால் அது நமக்கு நல்ல செய்தி அல்ல. அது பகுதியான ஒரு நல்ல செய்தி தான், அது முழுமையான ஒரு நல்ல செய்தி அல்ல. உதாரணமாக எண்ணி பாருங்கள், நான் ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு மன வளர்ச்சி குன்றிய புகலிடத்திலே அவர்கள் யாரெல்லாம் நல்ல புத்திக்கு வந்து விட்டார்கள், குணமடைந்து விட்டார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஒரு எளிய சோதனை அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒரு அறைக்குள்ளாக அவன் அனுப்புகிறார்கள். அந்த அறையிலே ஒரு பக்கெட் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு துடைப்பான் கொடுக்கப்படுகிறது. அந்த அறையிலே அந்த நீர் குழாயானது திறக்கப்பட்டிருக்கிறது, அதிலே தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது. இந்த மனிதனை பார்த்து இந்த தரையை நீ சுத்தமாக துடைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவன் அந்த துடைப்பானை எடுத்து அதை துடைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் குழாயை மூடாமல் செய்து கொண்டிருக்கான் என்று சொன்னால் அவன் துடைக்க 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 தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அவன் இன்னும் புத்திக்கு வரவில்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி புத்திக்கு வரக்கூடிய ஒரு மனிதன் அவன் முதலாவதாக அந்த நீர் குழாயை மூடிவிட்டு அதற்கு பிறகு தரையை துடைக்க ஆரம்பிப்பான். இல்லாவிட்டால் அதை அவன் துடைத்து முடிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு அதிகமாக துடைக்கிறானோ அந்த அளவுக்கு அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அந்த குழாயில் இருந்துதான். அநேக கிறிஸ்துடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் பாவம் செய்கிறார்கள், கிறிஸ்துவே என்னை கழுவும் பாவத்திலிருந்து என்று கேட்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து பாவமானது போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பாவம் செய்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். இப்படி அந்த குழாயிலிருந்து பாவமானது வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது முடிவில்லாத ஒரு வேலையாகிய அதை தொலைத்துக் கொண்டே இருப்பது போல ஆண்டவரே நீ மன்னிப்பு என்று அறிக்கை எடுக்கிறார்கள், சுத்திகரிக்கப்பட்டு கேட்கிறார்கள், இன்னும் அதிகமாக பாவம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் இன்னமாய் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், மன்னிப்பை கேட்கிறார்கள். இப்படி முடிவில்லாமல் அது போய்கொண்டே இருக்கிறது. இது நல்ல ஒரு செய்தி அல்ல, உண்மையாலுமே இது நல்ல ஒரு செய்தி அல்ல. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இது ஒரு கெட்ட செய்தியாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை இந்த சத்தியத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய நல்ல செய்தியுடைய ஒரு பகுதியை மட்டும் தேவன் கொடுக்கவில்லை. இரண்டாவது நல்ல செய்தி என்ன என்று சொன்னால், இதை பிசாசு அனைவருடைய கண்களுக்கு மறைத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை ஐஸ்வரத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்கு இருக்கிறது. இது தேவனுடைய கிருபை நமக்கு செய்யக்கூடிய முதலாவது காரியம். எபேசியர் 1 அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரத்துக்கு தக்கவாறு பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபையானது இன்னும் அதிகமாக நமக்கு செய்கிறது. அதே ரோமர் 6:14 வாசிக்கிறோம், இப்பொழுது நீங்கள் கிருபைக்கு கீழ் வந்தபடினாலே பாவம் உங்களை ஆளாது என்று வாசிக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டு பாவம் இன்னும் உங்களை ஆளுகை செய்யாது. ஆகவே என்னுடைய 2வது பிரச்சனையும் என்னுடைய கிருபினாலே தீர்க்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்களுக்கு கிருபை இல்லாத காலங்களிலே அவர்கள் இந்த வாழ்க்கை அனுபவிக்க முடியவில்லை. கிறிஸ்து வரும் வரை நாம் யோவான் 1:17 வாசிக்கிறோம், மோசேயின் மூலமா நியாயப்பிரமாணம் வந்தது, கிருபை இயேசு கிறிஸ்துவ கிருபையை கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவ இயற்கைக்கு அப்பாற்பட்டதான சக்தி. அது நம்முடைய கடந்த கால குற்றத்தையோடு இடைபடுகிறது. அதே சமயத்திலே பாவ ஸ்வபாவத்தை மேற்கொள்ளும்படியாக நாம் பிறந்த இந்த பாவ ஸ்வபாவத்தை மேற்கொள்ளும்படியாக உதவி செய்கிறது. ஆக இதுதான் தேவனுடைய இரட்டிப்பான ஒரு ஏற்பாடு. நம்முடைய இரட்டிப்பான பிரச்சனைக்கு அவர் கொடுக்கக்கூடிய இரட்டிப்பான ஒரு ஏற்பாடு. தேவன் நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது ஒரு வரத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், கடந்த வேத பாடத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு தகப்பன் செக்கை கொடுக்கிறார் தண்டத்தொண்டையை கட்டுவதற்கு, அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் நுடலியாக போவதில்லை. அதே போல தேவன் நமக்கு ஒன்றை கொடுக்கும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் வல்லமையை கொடுக்கிறார், வல்லமையும் கொடுக்கிறார், மன்னிப்பையும் கொடுக்கிறார். இந்த 2 ஈவுகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த பெந்தகோஸ்தே நாளிலே பேதுரு முதல் சுவிசேஷ செய்தியை பிரசங்கத்தை அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து அவர் உயர்த்தப்பட்டதை குறித்து அவர் பேசுகிறார். அநேகர் குற்ற உணர்வு அடைந்தார்கள். அப்போஸ்தலர் 2:37 வாசிக்கிறோம், அநேக ஜனங்கள் தாங்கள் குற்ற உணர்வு அடைந்தார்கள் இருதயத்திலே. அவர்கள் பேதுரை பார்த்து மற்ற சகோதரர்களை பார்த்தும், சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு சொன்னார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு 2 வரங்கள் பெறுவீர்கள். முதல் வரம் பாவமன்னிப்பு, 2வது பரிசுத்தாவி என்ற வல்லமை. 1 மன்னிப்பு, இன்னொன்று வல்லமை. நமக்கு 2 தேவைப்படுகிறது. நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை தேவன் விரும்புகிறவனுமா என வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 நமக்கு தேவைப்படுகிறது. மன்னிப்பு மட்டுமல்ல, அல்லது வல்லமை மட்டுமல்ல. நீங்கள் மன்னிக்கப்படாத வல்லமை பெற்றுக் கொள்ள முடியாது. நமக்கு மன்னிப்பும் வேண்டும், வல்லமையும் வேண்டும். இதை நாம் சற்று எண்ணி பார்ப்போம். நான் கிறிஸ்துவனை வரும்பொழுது, நான் பாவத்தை ஒத்துக்கொள்ளும் பொழுது, தேவனிடத்தில் கேட்பதெல்லாம் உன்னுடைய பாவத்தை மட்டும் ஒத்துக்கொள் என்று தான் கேட்கிறார். உன் பாவத்தை மட்டும் ஒத்துக்கொள் என்று கேட்கிறார், அவ்வளவுதான். அதை குறித்து நான் மட்டும் செய்ய முடியாது. கிறிஸ்து ஏற்கனவே அதற்காக விளைக்கரத்தை செலுத்தி விட்டார். என் பாவத்தை நான் ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் என்னை சுத்திகரிப்பது மட்டுமல்ல, ஒரு அற்புதமான ஒரு வாசி இருக்கிறது. தேவன் நம்முடைய கடந்த காலத்தோடு கூட எப்படி இடைபடுகிறார் என்பதை அறிந்து கொள்வது அற்புதமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, நீதிமானாக்கப்படுதல். அனைத்து கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொள்ளவில்லை. இதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது ரோமர் 3 தேவன் நீதிமானாக்குகிறார், நம்மை நீதிமானாக்குகிறார். ரோமர் 3 வாசிக்கிறோம், இது போல நாம் வாசிக்கிறோம். 24 அது ஒரு ஈவு என்று வாசிக்கிறோம், அவருடைய கிருபையினால் வரக்கூடிய ஈவு. ஆகவே தேவனுடைய கிருபையானது நம்மை மன்னிக்கிறது. அதை நாம் எபிரேயர் 1 வாசித்தோம், நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அவருடைய கிருபையினால் இலவசமாக நீதிமானாக்கப்படுகிறோம். நீதிமானாக்கப்படுதல் என்பது மன்னிப்பை காட்டிலும் அதிகமான ஒன்று. மன்னிப்பு என்பது, நான் ஒரு குற்றவாளி, நான் பல குற்றங்களை செய்திருக்கிறேன், பாவங்களை செய்திருக்கிறேன், தேவன் தன்னுடைய பெரிய இரக்கத்தினால் என்னை பார்த்து நீ இவளெல்லாம் செய்திருக்கிறாய், ஆனால் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுவே அற்புதமான ஒரு விஷயம்தான். நான் சொல்லுகிறேன், நான் இந்த விஷயத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டபடினாலே நான் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கேன், அதிகமாய் நன்றி உள்ளவனாயிருக்கேன், தலையை குனிந்து கொண்டிருக்கிறேன், என்றால் நான் குற்றவாளி. ஆனால் நீதிமானாக்கப்படுது என்பது இதை காட்டிலும் அதிகமானது. தேவன் என்னை மன்னிக்கும் பொழுது அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் கடந்த கால வாழ்க்கையில் உள்ள பாவங்களை எல்லாம் நீக்கிவிட்டேன். எபிரேயர் 8:12 நான் உன் பாவங்களை இனிமேல் நினையாது இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவையெல்லாம் போய்விட்டது என்று சொல்கிறார். இப்பொழுது நான் உன்னை பார்க்கும் பொழுது, இப்பொழுதிலிருந்து நீ இதுவரை பாவமே செய்யாதது போல நான் பார்க்கிறேன். முழு வாழ்க்கையிலும் பாவம் செய்யாதது போல உன்னை பார்க்கிறேன். இதை நீ பார்க்க, சர்வ வல்லமுள்ள தேவன், பரிசுத்தமான தூய்மையான தேவன், அவருடைய சமூகத்திலே தூதர்கள் நடுங்குகிறார்கள், அவர் பயப்படுகிறார்கள். அவர் என்னை பார்த்து இதுவரை நான் வாழ்க்கை முழுதும் பாவம் செய்யாத கூட இதை பார்க்கிறார். இது முற்றிலும் உற்சாகமூட்டுகிறதா இருக்கிறது.
Just as if I
had
sinned in my home,
பரிசுத்தமான தேவன் முன்பாக நின்று கொண்டு இதுவரை நான் பாவமே வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்யாதது போல நான் அவனை பார்க்கிறேன். இதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? உண்மையாலுமே நீங்கள் வாழ்க்கையிலே முழு வாழ்க்கை பாவமே செய்யாதிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? உங்களுக்கு மிகப்பெரிய தைரியம் தேவன் முன்பாக நிற்பதற்கு உண்டாயிருக்கும் அல்லவா? நீங்கள் பிசாசை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு பெரிய தைரியம் உண்டாயிருக்கும் அல்லவா? சாத்தானே, நீரை தொட முடியாது, என் முழு வாழ்க்கையில பாவம் செய்யவில்லை, என்னுடைய வாழ்க்கையில பாவமே இல்லை, எந்த ஒரு காயும் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியும் அல்லவா? அது நமக்கு பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்க முடியும். நாம் தாழ்ந்த உணர்வுள்ளவர்களாய், பாதுகாப்பற்ற உணர்வுள்ளவர்களாய், பலவீனமாய் ஏன் உணர்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கடந்த வாழ்க்கையினுடைய பாவத்தின் நினைவுகளின் நிமித்தமாய். நாம் எல்லாருமே பாதுகாப்பற்ற பலவீனமான குற்ற உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய அநேக காரியங்களை தவறான காரியங்களை நாம் செய்தோமே கடந்த காலத்தில், அதனுடைய நினைவுகள். அது நாம் நம்முடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள மற்றவர்களை சொல்லும் பொழுதும் நம்முடைய தைரியத்தை திருடிவிடுகிறது. எதுவரைக்கும் என்று சொன்னால் நாம் நீதிமானாக்கப்பட்டு இலவசமாக தேவனுடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டோம் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும் வரை, ரோமர் 3:24 சொல்லப்பட்டது வரை, அதாவது தேவன் என்னை இதுவரைக்கும் நான் பாவமே செய்யாத என்னை பார்க்கிறார். ரோமர் 5:9 வாசிக்கிறோம், ஏன் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. இயேசு கிறிஸ்து கல்வரை சில சிந்தப்பட்ட ரத்தமானது அது ஒரு நிவாரணமாக இருக்கிறது, என்னுடைய எல்லா பாவங்களுக்கும் நிவாரணமாக இருக்கிறது. ஒரு காட்சியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசுடைய ரத்தமானது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை முற்றிலுமாய் நீக்கி விடுகிறது, கடந்த வாழ்க்கையின் பாவங்களை முற்றிலுமாய் அழித்து விடுகிறது. நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய பாவம் ஒன்றுமே இல்லை, அது சுத்தமான வாழ்க்கை. ஆக நீதிமானாக்கப்படுது என்று சொன்னால் இந்த மனிதன் அவனோட குற்றவாளி அல்ல, அவர் நீதிமான் என்று தேவன் சொல்லுகிறார். மன்னிப்பு என்பது இந்த ஒரு மனிதன் குற்றவாளி தான், ஆனால் அவனை மன்னித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு எது வேண்டும், எதை விரும்புவீர்கள்? ஒரு குற்றவாளி என்று அழைக்கப்பட விரும்புகிறீர்களா? மன்னிக்கப்பட்ட குற்றவாளி என்று அறிய விரும்புகிறீர்களா? அல்லது இவன் குற்றவாளி அல்ல, இவன் நீதிமான் என்று நீங்கள் சொல்லுவதற்கு விரும்பப்படுகிறீர்களா? இதுதான் நீதிமானாக்கப்படுது என்கிற காரியம் இதை சொல்லுகிறது. மன்னிப்பு என்பது நான் சொல்லுகிறேன், நீ ஒரு குற்றவாளி, ஆனால் நீ உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார், சொல்கிறார். நீதிமானாக்கப்படுதல் என்று சொன்னால் தேவன் என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார், இவன் குற்றவாளியா அல்ல என்று சொல்லுகிறார், இவன் நீதிமான் என்று சொல்கிறார். ஆச்சரியமா இருக்கிறது. இது என்னுடைய மனப்பான்மை எவ்வளவு வித்தியாசத்தை உண்டு என்று பாருங்கள். சர்வ வல்லமுள்ள தேவன் என்னை பார்த்து மன்னிக்கப்பட்ட குற்றவாளி என்று அழைத்து வருவதில்லை, ஆனால் நீதிமான், இவன் வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்யவில்லை என்று அழைக்கிறார். இதுதான் வல்லமுள்ள சக்தியாக இருக்கிறது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமையான சக்தி அது என்னுடைய கடந்த காலத்தை சுத்திகரிக்கிறது. நான் தேவனை பார்த்து ஆண்டவரே நான் ஒரு மிகப்பெரிய பாவி என்று சொல்வதிலே எந்த ஒரு மதிப்பும் இல்லை அப்படி நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் தேவன் ஏற்கனவே தன்னுடைய ரத்தத்தினாலே, இயேசு ரத்தத்தினாலே நம்மை கழுவிவிட்ட பாவங்களை குறித்து நான் ஒரு பாவி என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது ஒரு தாழ்மை அல்ல, அது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அவமதிப்பாகும், அது அவிசுவாசம்.
அதான்
விசுவாசம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுவதுதான் விசுவாசம். ஆனால் தேவன் சொல்லுகிறதை விட்டுவிட்டு நான் என்ன உணர்வு கொண்டிருக்கிறேன் அதை சொல்லுவது என்பது அவிசுவாசம், அது தாழ்மை அல்ல. தேவன் நம்மை நீதிமான் என்று சொல்கிறார், ஆனா நானும் ஆண்டவரே நான் அதிமான் என்று சொன்னால் அது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அவமதிப்பா. நான் தனிப்பட்டவர்கள் அப்படி செய்ய போவதில்லை, ஆனால் தேவனை நீதிமானாக்கி விட்டார் என்றதான அந்த அறிவிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முழுமையாக என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே அவர் மன்னித்து விட்டது அல்ல, அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நீங்கள் இதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ரோமர் 3:24 சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ரோமர் 5:9 ஏற்றுக்கொள்வீர்கள் சொன்னால், நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, பிதாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது உங்களுக்கு பெரிய தைரியம் கிடைக்கும். எப்பொழுதுமே பிதாவுடன் இடத்துல போமா இருக்கிறார், நான் போதுமான நல்லவனாக இல்லை, நான் பாவி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? நீங்களும் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அநேக கணவன்மார்கள் மன்னிடத்திலே குற்றத்தை கண்டுபிடிக்கிறார்கள், மனைவிமார்கள் கணவனத்திலே குற்றத்தை கண்டுபிடிக்கிறார்கள். இதெல்லாம் இதனுடைய காரணம், இதுதான் காரணம். ஏன் சொன்னால் நீங்கள் தேவன் உங்களை இலவசமாய் நீதிமானாக்கிவிட்டார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இரக்கமாய் இருப்பது மிகவும் எளிதாக இருக்கும். அவருடைய அவனுடைய குறைவுகளோடு கூட நாம் அவர்களுக்கு இரக்கமாய் இருப்போம். இரக்கம் இல்லாத காரியம் அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில காவப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்களே இந்த நீதிமானாக்கப்படுது என்கிற சத்தியத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. தேவனுடைய கிருபையால் இலவசமாக நீதிமானாக்கப்பட்டோம் என்ற சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. இந்த தேவன் என்ன கொடுக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அதை விசுவாசம் வேண்டும், அதை ஈவாய் பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு விசுவாசம் வேண்டும். ரோமர் 3:24 நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் முறை அது உங்களுடைய மாறல். நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:1 ரோமர் 3:24 இலவசமாக கிருபையினாலே என்று வாசிக்கிறோம். ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவன் விசுவாசத்தினாலே கொடுக்கும் பொழுது, கிருபையினாலே கொடுக்கும் பொழுது நான் விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், நான் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று அறிவிக்கப்படுகிறேன். இதுவரை பாவம் செய்யாத போல நான் நிற்கிறேன். விசுவாசத்தை பார்த்து தைரியமாய் நான் சொல்ல முடியும், என்னிடத்தில் உனக்கு எந்த ஒரு வல்லமையும் இல்லை, தேவன் என்னை முழுமையாக இதுவரை பாவம் செய்யாதவர்கள் போல என்னை பார்க்கிறார் என்று சொல்ல முடியும். இது நமக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது என்னுடைய கடந்த காலத்தை பொருட்படுத்தி விட்டது. இதை நான் மீண்டும் வலியுறுத்த முடியாது விரும்புகிறேன். ஏனென்றால் அநேக விசுவாசிகள் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. ஒரு காலம் அவர்கள் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை இந்த குற்ற உணர்வை அவர்கள் விட்டு விடுகிறதே இல்லை. பிற பிசாசு அவர்களை தொடர்ந்து அவளை துன்புறுத்திக் கொண்டே இருக்கிறார். என்றால் அவன் நீதிமானாக்கப்பட்ட சத்தியத்தை அவர்கள் விளங்கிக் கொண்டவர்களே. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரு தெளிவான கிறிஸ்துவ அஸ்திவாரம் போடப்படவில்லை என்று சொன்னால் உடைய வீடானது அது கட்டப்பட்ட பிறகு ஆடி கொண்டே இருக்கும். ஒரு நாள் இடிந்து விழுந்துவிடும். எனக்கு தெரியும், யாரும் இதை தெளிவாக எனக்கு போதிக்கவில்லை. நான் யாராவது எனக்கு இதை போதித்திருந்தால் நலமா இருக்குமே என்று நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். அது இல்லாதபடினாலே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது அது ஆடிக்கொண்டே இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை போய் நானே கண்டுபிடிக்கும் வரை இதை நான் விளங்கிக் கொள்ளவில்லை. தேவன் என்னை பார்த்து நீதிமான் என்று அறிவிக்கிறார். கடந்த கால வாழ்க்கையுடைய குற்றத்திலிருந்து நீ விடுதலையாகிவிட்டாய் என்று சொல்லுகிறார். நான் இப்பொழுது என்னுடைய கடந்த கால ஆயிரக்கணக்கான தவறுகளை நான் எண்ணி பார்க்க தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நீங்களும் அதை எண்ணி பார்க்க தேவையில்லை. இந்த இடத்திலே நான் ஒரு அஸ்திவாரத்தை போட்டு என் வாழ்க்கையை கட்டினேன். அந்த அஸ்திபானமானது போடப்பட்ட பிறகு ஒரு கட்டடத்தை போலவே நாம் ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு அஸ்திபானத்தை போட்ட பிறகுதான் மேலே உள்ள கட்டடத்தை நாம் கட்டுகிறோம். அஸ்திபானம் போடாதபடி நாம் வீடை கட்டுவதில்லை. அதே போல நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற தெளிவான சத்தியமான அஸ்திபானம் போடப்படவில்லை என்று சொன்னால் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஆடுகிறது. அது நீங்கள் கீழ் விழுந்து விடுவதற்கு சோதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் கீழ் விழுந்து விடுவீர்கள் என்றால் அஸ்திபாரம் சரியில்லை. அஸ்திபாரம் கட்டப்பட்ட பிறகு நாம் அடுத்த படிக்கு நாம் செல்லலாம். அது நம்முடைய இரண்டாவது பிரச்சனை. அது என்னவென்றால் நமக்கு வல்லமை இல்லை. நாம் ஜெயம் பெறுவதற்கு இந்த நம்முடைய ஸ்வாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமில்லை. அதற்கு தேவன் நமக்கு வல்லமையான பரிசுத்த ஆவியானுடைய ஆவணியை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய உள்ளாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் என்று தெரியுமா? அவருடைய இருதயமானது இயேசுவினால் சுத்திகரிக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியான ஒரு காலம் அந்த அப்படிப்பட்ட இருதயத்திலே வர முடியாது. சுத்தமற்ற இருதயத்திலே பரிசுத்த ஆவியான வந்து வாசம் அடையவே முடியாது. அவர் ஜனங்கள் மீது வரலாம். அவர்களுக்கு சில காரியங்களை செய்வதற்கு, சில வேலைகளை செய்வதற்கு அவர்களுக்கு பலத்தை கொடுக்கலாம். சிம்சோன் அவன் ஒரு ஆளாக நூற்றுக்கணக்கான பெலிஸ்தியர்களை அவன் கொன்றான். மக்களுக்கு தேவன் பிரசிப்பதற்கு வல்லமையை கொடுக்கலாம். யாதிகளை சுகமாக்குவதற்கு இவர்களெல்லாம் வெளியேற்கமாக காணப்படக்கூடிய வல்லமை. பழைய ஏற்பாட்டில் அவளுக்கு வல்லமை இருந்தது. ஆனால் அவர்களுக்குள்ளாக வாழ்ந்து அவனை சுத்தமாக்க முடியவில்லை. வருமுறை வந்து இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக மறித்து அவன் அதன் மூலமாக மனிதனுடைய இருதயமான சுத்தமாய் மாறுவதற்கு ஒரு ஏழை உண்டாக்கி இருக்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்குள்ளாக அவர் வாசம் பண்ண முடியும். இதுதான் பெந்தேகோஸ்தே நாளினுடைய முக்கியத்துவம். பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பரிசுத்தாக ஊற்றப்பட்டார். அது கிறிஸ்து செல்வியை மறிப்பதற்கு முன்பதாக நடைபெற முடியவில்லை. ஆக கல்வாரி என்பது பெந்தேகோஸ்துக்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு சம்பவமாக இருந்தது. ஆக கிறிஸ்து செல்வியை மறித்த பொழுது அது எனக்கு ஒரு ஏற்பாட்டை உண்டாக்கியிருக்கிறது. என்னுடைய பாவமான சுத்திகரிக்கப்படுவதற்கு அது ஒரு ஏற்பாட்டை உண்டாக்கியிருக்கிறது. என்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒரு ஏது உண்டாக்கியிருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். அவர் உள்ளே வந்து எனக்கு ஒரு வல்லமையை கொடுக்க முடியும். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்கு எனக்கு வல்லமையை கொடுக்கிறது. நம்மில் அநேகர் நாம் உண்மையான கிறிஸ்துவா இருக்கிறோம். நாம் எவ்வளவு முயற்சித்திருக்கிறோம் பாவத்தை மேற்கொள்வதற்கு, எவ்வளவு முயற்சித்திருக்கிறோம் பாவத்தை மேற்கொள்வது என்பது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. நாம் முயற்சி செய்து நாம் சில சமயங்களில் ஜெயம் பெறுகிறோம், சில பேர்கள் விட்டு விடுகிறோம். அது நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நாம் இதை எப்படி நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். உங்களுக்கு மின்சாரத்தை பற்றி தெரியாது என்று வைத்துக் கொள்வோம். மின்சாரம் அறியாத காலம் ஒரு மின் விசிறி இருக்கிறது. நீங்கள் ஒரு அழைப்புள்ளே போகிறீர்கள், அங்கே ஒரு மின் விசிறி இருந்ததை பார்க்கிறீர்கள்.
And this
tell you that கோரில இருக்கக்கூடிய ஒரு மின் விசிறி can make the room cool இந்த மின் விசிறி சுற்றும் பொழுது உங்களுக்கு காற்று வரக்கும் அந்த அறை அது குளிராக மாறும் என்று சொல்றது சொல்கிறார்கள் ஆகவே நீங்கள் அதிலே அந்த மின் விசிறியிலே ஒரு மூலையில நீங்கள் ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை வெட்டி சுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இப்படியே நீங்கள் எவ்வளவு நேரம் சுற்றி கொண்டே இருக்க முடியும் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் கலைத்து விடுவீர்கள் நீங்கள் விட்டு விடுவீர்கள் இதுதான் அநேக கிறிஸ்தவருடைய அனுபவமாயிருக்கிறது அவர்கள் மனுஷிய பலத்திலே முயற்சி செய்து பார்க்கிறார்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வழங்குவதற்கு கடைசியாக தாங்கள் கூட்டுக்கொள்ளும் ஒத்துக்கொள்கிறார்கள் இதுதான் நியாய பிரமாணத்தின் கீழாக வாழக்கூடிய வாழ்க்கை பிரமாணத்தின் கீழாக நீங்களாகவே உங்களுடைய பேனை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் நியூஸை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கலைத்து போகிறீர்கள் விட்டு விடுகிறீர்கள் அப்பொழுது யாரோ ஒருவர் உங்களை பார்க்கிறார் இப்படி நீங்கள் பேனை சுற்ற தேவையில்லை பேன் இப்படி சுற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள் நீங்கள் அந்த சிச்சை போடுங்கள் என்று சொல்லுகிறார் மின்சாரமானது அந்த மின் விசிறி குழாய் பாய்ந்து செல்லட்டும் அந்த மின்சாரம் சக்தியானது பாய்ந்து செல்லும் பொழுது உங்களுக்கு கையில் பொழுது தேவையில்லை வல்லமை வருகிறது அந்த மின்சக்தி வந்து அந்த மின் விசிறை சுற்றி வைத்துக் கொண்டே இருக்கிறது ஒரு காலம் நீங்கள் களைப்படைவதில்லை 24 மணி நேரம் 42 மணி நேரம் பிரச்சனையே இல்லை மின் விசிறி ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த மின்சாரம் பாய்ந்து செல்கிறது மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பதாக மக்களுக்கு இப்படிப்பட்ட மின் விசிறி சுற்றக்கூடிய மின் விசிறி இல்லை ஆகவே உங்களுக்கு கிருபை என்பதை நீங்கள் விலகிக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இந்த வல்லமையை அனுபவிக்க முடியாது நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு மனிதன் மின் விசிறியை தானாக சுற்றி சுற்றி வாழ்வது போல நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் அவர்கள் கலைத்து போகிறார் கொஞ்ச நேரம் கழித்து விட்டு விடுவார்கள் அந்த பாவமான காரியங்களை மீண்டுமாய் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் அதை செய்யக்கூடாது தான் ஆனால் செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் தேவனுடைய வழியை விலகி கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் அதாவது தேவன் தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால் அது மின்சார சக்தியை போலவேதான் திடீரென்று உங்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கிறது நான் இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மின்சார பல்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த பல்பானது தானாக எரிய முடியாது அது எரியக்கூடிய திறன் அதற்கு இருக்கிறது ஆனால் தானாக அதை செய்ய முடியாது மின்சாரம் அதற்குள்ளே போனால்தான் அந்த பல்ப் எரியும் இதுதான் மனிதனுடைய காட்சியாக இருக்கிறது மனிதனுக்கு அவனுக்கு திறமை இருக்கிறது ஒரு பல்பில் இருக்கக்கூடிய திறனை போல மனுஷனுக்கு திறமை இருக்கிறது தேவனுடைய ஸ்வாவத்தை பிரதிபலிப்பதற்கு ஆனால் அதற்கு பிரதிபலிப்பதற்கு வல்லமை இல்லை ஆனால் பரிசுத்தாக உள்ளே வரும்பொழுது எப்படி மின்சாரமானது ஒரு பல்புக்குள்ளே வந்து அது எழுதுகிறதோ அதே போல ஆகவே இந்த பல்புக்கு எவ்வளவு அது பிரயாசப்படுகிறது அது எரிவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறது அது தன்னை அப்படியே மின்சாரத்திற்கு உள்ளே வருவதற்கு அனுமதிக்கிறது இப்போது அது திறமில்லாமல் பிரயாசம் இல்லாமல் எரிகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அதே போலதான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களை நிரப்ப முடியாக அனுமதிப்பார்கள் அனுமதிப்பார் என்று சொன்னால் அது கிருபையை கொடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதிப்பார் என்று சொன்னால் அது உள்ளே வந்து உங்களுடைய இன்னொரு ஸ்வாவம் இருக்கிறது அல்லவா உங்களை கீழே நோக்கி இழுக்கக்கூடிய ஸ்வாவம் அதோடு கூட அது இடைபடுகிறது ஆகவே இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இரட்டிப்பான ஏற்பாடு நம்முடைய இரட்டிப்பான பிரச்சனைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய இரட்டிப்பான ஏற்பாடு கடந்த காலத்தினுடைய தோல்விக்கு மன்னிப்பும் நீதிமானாக்கப்படுகிறோம் நம்முடைய தீமையான அந்த ஸ்வாவம் அதை மாம்சம் என்று வேதம் அழைக்கிறது அந்த கெட்டுப்போன அந்த ஸ்வாவம் நாம் ஆதாமத்தில் பெற்றுக்கொண்டமே அதை மேற்கொள்வதற்கு நம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை அதனோடு மாம்சத்தோடு போராடுவதற்கு அந்த பரிசுத்தாவின் வல்லமை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த பல்பில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு நமக்கும் பல்புக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அந்த பல்பு தானாக எரிய வேண்டும் என்று நினைக்கும் போது எரிவதில்லை அது ஜீவனற்ற ஒரு பொருள் மின்சாரம் வந்தால் அது எரிகிறது அது அப்படியே விட்டுக் கொடுக்கிறது அது அந்த விளக்கு எரிகிறது ஆனால் நம்முடைய விஷயத்திலே நாம் ஒரு தெரிவை செய்தாக வேண்டும் நாம் ஒரு தெரிவை செய்யாவிட்டால் And that's why we need to நமக்கு தொடர்ந்து இந்த சக்தியானது பாய்ந்து கொண்டே இருக்காது ஆகவே தான் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தெரிவை செய்ய வேண்டும் ஆக ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமையானது பாய்ந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே வித்தியாசமான சூழ்நிலைகளை நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் ஒரு தெரிவு செய்ய வேண்டும் ஆமாண்டவரே இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை நன்றாக பாய வேண்டும் ஆண்டவரே இந்த பிரச்சனை மேற்கொள்வதற்கு எனக்கு வல்லமை தாரும் உங்களுடைய கெட்டு போன அந்த மாம்சத்தினுடைய சுவாவத்தினாலே நீங்கள் யாரையாவது நீங்கள் மன்னிக்க முடியாமல் உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க முடியாமல் அனைவருடைய கிறிஸ்தவர்களுக்கு தான் பிரச்சனை மன்னிக்க முடியவில்லை அந்த ஃபேனை சுற்றி கொண்டே உங்க கையினாலே ஒரு கையை வைத்து சுற்றி கொண்டே இருப்பதற்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறதோ அதே போல கிறிஸ்து வாழ்க்கை கஷ்டமா இருக்கிறது. ஆனால் தேவன் உங்களுக்கு அந்த மின்சார சக்தியை, அந்த மின்சாரத்தை சுற்றுவதற்கு கொடுத்தால் உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்க அன்பை உங்களுக்கு கொடுக்கிற, உங்களுக்கு தீமை செய்த மனிதனை மன்னிப்பதற்கு நீங்கள் அந்த வல்லமை ஏற்றுக்கொள்ளும் என்று அவரை மன்னிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் உண்டா? நீங்கள் உங்களுக்கு அப்படி விருப்பம் உண்டாகுமானால் நீங்கள் அந்த வல்லமை பெற்றுக் கொள்ள முடியும். எல்லாமே உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அமைந்திருக்கிறது. கடந்த காலத்தை பொறுத்து நீங்கள் மன்னிக்கப்பட விரும்புகிறீர்களா? அதுக்கு விருப்பம் இருக்கிறதா? தேவன் மன்னிப்பார். இந்த கெட்டுப்போன சுபாவத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு வல்லமை வேணுமா? தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமை இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பம் வேண்டும். நீங்கள் சொல்லுவதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரின் பாவங்களை மணி மாண்டவரே, ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவரை நிரப்ப மாண்டவரே, நான் உமை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. இப்படிதான் தேவன் நமக்கு ஏற்பாட்டை, மனிதனுடைய இரட்டிப்பான பிரச்சனைக்கு ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.